From the Conference Center at Temple Square in Salt Lake City, we bring you the priesthood session of the 182nd Annual General Conference of The Church of Jesus Christ of Latter-day Saints. This session is being carried to thousands of meeting houses throughout the world. Music for this session will be provided by a priesthood choir from Salt Lake University Institutes. President Henry B. Eyring, First Counselor in the First Presidency of the Church, will conduct tonight's priesthood session.
Brethren,
சகோதரன், இயேசு கிறிஸ்துவின் பிற்கால சபையின் 182 வருடாந்திர பொது ஆசாரியத்து கூட்டத்துக்கு உங்களை அழைக்கின்றோம். தலைவர் தாமஸ் மான்சன் இந்த கூட்டத்தை தலைமை தாங்குவார். அவர் என்னை நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். இந்த ஒளிப்பதிவு சேட்டலைட் ஒளிப்பதிவு மூலம் ஆசாரியத்துவத்தை பெற்றிருப்பவர்களுக்கு உலகம் முழுவதிலும் சேட்டலைட் மூலம் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த பாடற்குழு சால்ட் லேக் சிட்டி யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் மூலமாக இந்த பாடற்குழு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை தலைமை தாங்க ஹால் டபிள்யூ ரோமல், கிரேக் ஆலன், டெனிஸ் எலியட் ஆர்கனில் வாசிப்பார். இந்த பாடற்குழு ஜீசஸ் சேவர் பைலட் மீ என்ற பாடலை பாடுவார்கள். பின் போதகர் யூன் ஹான் சோய் எழுதினார் நமக்கு ஜெபிப்பார்.
Save your pilots me over lies and
Our Father in heaven, as we, thy brethren, holding holy priesthood,
பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், தாங்கள் அநேக ஆசீர்வாதங்களுக்காக தாங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய அருமையான தீர்க்கதரிசி, அவருடைய இரண்டு ஆலோசகர்களுக்கும் மற்றும் 12 குழுவினர் அங்கத்தினர்களும் அவர்களுடைய போதிப்பை நாங்கள் பின்பற்றுமாறு அவர்கள் வழிநடத்தி ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த இரவு நாங்கள் இந்த கூட்டத்தை எங்களுடைய கண்களை திறக்கவும் எங்களுடைய மனதுகளையும் திறக்கவும், அப்பொழுது நாங்கள் பரலோகத்தை பார்க்குவதற்கு அவருடைய வார்த்தை மூலமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம். அவருடைய பலியை குறித்து நாங்கள் தாங்கள் வழியை பின்பற்றுவதற்கு இங்கு பேசுகிற ஒவ்வொரு சகோதரர்களையும் மேல் தாங்கள் ஆவியே இருக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
The choir will now favor us.
பாடற்குழு இப்பொழுது கேரி ஆன் என்ற பாடலை பாடுவார்கள். அவர்கள் பாடல்களை பின் நாம் போதகர் டேவிட் ஏ பெர்னார் 12 குழுவின் அப்போஸ்தலரிடமிருந்து கேட்கும். அவரை தொடர்ந்து ஐயர் ரிச்சர்ட் சி எட்லி
from serving as first counselor in the presiding bishopric. We will then be pleased to hear from Brother Adrian Ochoa.
அதைத் தொடர்ந்து பிரதர் ஆட்ரியன் ஓச்சா இரண்டாவது ஆலோசகர் இடம் இருந்து நாம் கேட்போம். போதகர் பெர்னார்,
Father's plan. My beloved brethren, I am grateful we can worship
பங்கு கொள்வதில் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். நான் உங்களை சந்திப்பதற்கு மிக சந்தோஷம் அடைகிறேன். நான் உங்கள் அனைவரையும் டேவிடோ மெக்கே கேட்ட கேள்வியை யோசித்து பாருங்கள். அதற்கு எப்படி பதிலளிக்கப் போகிறீர்கள் என்று யோசியுங்கள். இந்த சபையை ஒரு வரியில் கூறச் சொன்னால் நீங்கள் என்ன பதில் அளிக்க முடியும் என்று யோசியுங்கள். தன்னுடைய கேள்விக்கு தலைவர் மெக்கே கூறினார், அந்த அதிகாரம் இந்த சபை மற்ற சபையை காட்டிலும் இதனுடைய அதிகாரமோ இந்த சபையின் தனித்தன்மைப்பட்டது என்று கூறினார். குருத்துவ அதிகாரமே இந்த சபையின் முக்கியமானது என்று பதிலளித்தார். என்னுடைய செய்தி இந்த குருத்துவ அதிகாரத்தை பற்றி ஆகும். நான் பரிசுத்த ஆவிக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். குருத்துவ அதிகாரம் இந்த பூமியில் கடவுளுக்காக நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட அதிகாரமாகும். பழங்காலத்திலும் இந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்து சபையில் இந்த குருத்துவ அதிகாரம் இருக்கிறது. அது அவருடைய பரலோக பிதாவினுக்காக இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த குருத்துவ அதிகாரம் இல்லை என்றால் இந்த சபை இருக்காது. சாதாரண ஆண்மகனுக்கு குருத்துவ அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இது அவர்களுடைய உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். குருத்துவ அதிகாரம் எப்படி கொடுக்கிறார்கள் என்பதை ஐந்தாம் விசுவாச பிரமாணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாராவது குருத்துவ அதிகாரம் பெறுவதற்கு யாரிடம் குருத்துவ அதிகாரம் உள்ளதோ அவர்கள் அந்த நபரின் தலையின் கை வைத்து அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கும் போது அந்த அதிகாரத்துக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் கொடுக்கிறார்கள். குருத்துவ அதிகாரம் உள்ளவர்கள் அதை மற்றவர்கள் பயனுக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும். குருத்துவ அதிகாரம் சுயநலத்திற்காக அல்ல, அது மற்றவர்களை ஆசீர்வாதம் செய்வதற்கே உள்ளது. உயரிய ஆசாரியத்துவ கோட்பாட்டு ஆசாரியத்துவத்தை கட்டுப்பாடாக வைத்திருந்தால் உயரிய ஆசாரியத்துவம் கொடுக்கப்படும். ஆசாரியத்துவம் நாம் மும்முரமாக பயன்படுத்துவதற்கே கொடுக்கப்பட்டுள்ளது. தலைவர் இஸ்ராடாஃப் பென்சன் கூறினார், ஆசாரியத்துவம் பெற்றால் மற்றும் போதாது, நாம் அதை பெற்றவுடன் நாம் மும்முரமாக ஆசாரியத்துவ வேலைகளில் பங்கு கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்கள் நம்மை வந்து வேலையில் ஈடுபடுவீர்களா என்று கேட்பதை விட நாம் அதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்க வேண்டும். தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பிள் எடுத்து காட்டினார், ஆசாரியத்துவ கட்டளைகளை ஒருவன் செய்யாவிட்டால் அவர் ஆசாரியத்துவ கடமைகளை செய்யாமல் ஆசாரியத்துவ பெற முடியாது என்றார். நாம் நம்மால் முடிந்த அளவு ஆசாரியத்துவ கடமைகளை செய்யும் போது நமக்குள் ஆசாரியத்துவ சக்தி கூடும். இந்த சக்தி கடவுளுடைய சக்தியாகும்.
personal righteousness, faithfulness, obedience, and diligence. A boy or a man may receive.
ஒரு சிறுவனோ அல்லது ஆண்மகனோ இந்த குருத்துவ அதிகாரத்தை தன் தலையின் மேல் கை வைத்து ஆசாரியத்துவத்திற்கு மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் ஆசாரியத்துவ கோட்பாடுகளை கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த நபருக்கு பயன் இல்லாமல் போகும். அவர்களுக்கு குருத்துவ அதிகாரத்தின் சக்தி கிடைக்காமல் போகி ஆகிவிடும். குருத்துவ அதிகாரம் பரலோகத்தோடு சேர்க்கும் சக்தியாகும். மேலும் பரலோகத்தினுடைய சக்தியை சுத்தத்தினால்தான் கட்டுப்படுத்த முடியும், மேலும் பெறவும் முடியும். நாம் ஏதாவது கெட்ட காரியங்களில் ஈடுபட்டாலும் மற்ற சுயநலத்திற்காக ஆசாரியத்தை பயன்படுத்தினாலும் இது பயனில்லாமல் போய்விடும். இதை போன்ற காரியங்கள் செய்தால் நம்மிடம் இருந்து பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொண்டு கொள்வது மட்டுமல்லாமல் கடவுள் நம்முடைய ஆசாரித்துவ சக்தியையும் எடுத்துக்கொள்வார். சகோதரர்களே, ஒரு சிறுவனுக்கே அல்லது ஆண் மகனுக்கோ குருத்துவ அதிகாரம் பெற செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் அது மிக தவறானதாக ஆகும். குருத்துவ அதிகாரத்தை வைத்திருப்பவர்கள் இளையவனாக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் அவர்களுக்கு குருத்துவ அதிகாரம் சக்தியும் வேண்டும். என்னுடைய தாயும் தந்தையும் விசுவாசம் உள்ளவர்கள் ஆக இருந்தார்கள். அவர்கள் என்னை விசுவாசத்தை வளர்த்தினார்கள். என் தாயினுடைய முன்னோர்களோ பல தியாகங்களை கடவுளுக்காக கொடுத்து உள்ளார்கள். என் தந்தை இளமையாக இருந்தபோது அவர் சபையின் உறுப்பினராக இல்லை, ஆனால் அவர் டை செய்யும் வேலையில் ஈடுபட்டிருந்தார். என் தந்தை தன்னுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்துடன் சபைக்கு செல்வார். நிறைய பேர் சபையில் அவரை சபையின் உறுப்பினராக என்று நினைத்தார்கள். அவர் சாஃப்ட்பால் டீமில் உடைய கோச்சாகவும் இருந்தார் மற்றும் சாரணர்களுடைய காரியங்களில் ஈடுபட்டவர்களாக இருந்தார். அவர் என்னுடைய தாயினுடைய எல்லா சபை காரியங்களிலும் துணையாக இருந்தார். நான் சிறுவனாக இருந்தபோது நான் தகப்பனாரை ஒவ்வொரு வாரமும் கேட்பேன் எப்போது அவர் ஞானஸ்தானம் எடுப்பார் என்று. அவர் அன்பாக கூறினார், டேவிட், நான் உன் தாயிற்காக அல்ல, உனக்காக அல்ல, இயேசு கிறிஸ்து சபைக்காக எடுக்க வேண்டும் என்று கூறினார். என்னுடைய இளைய பருவத்தில் ஏன் தந்தையை கேட்டேன் எப்போது அவர் ஞானஸ்தானம் பெறுவார் என்று. அவர் கூறினார், நீ மட்டும்தான் என்னை அடிக்கடி கேட்கிறாய் எப்போது நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று எடுப்பேன் என்று. ஆகையால் எனக்கு ஒரு கேள்வி உன்னை கேட்க வேண்டும் என்று என்னை பார்த்து கேட்டார். நான் மிக சந்தோஷமடைந்தேன். ஏனென்றால் நான் நினைத்தேன் நாங்கள் ஞானஸ்தானத்தை நோக்கி முன்னேறுகிறோம் என்று. என் தந்தை கேட்டார், டேவிட், உன் சபை தலைவர்கள் கூறுகிறார்கள் குருத்துவ அதிகாரம் இந்த உலகத்திலிருந்து எடுத்து போகப்பட்டது, பின்னர் இந்த சபையினால் மூலமாக இந்த பூமியில் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். அப்படியிருந்தால் ஏன் உன் சபை தலைவர்கள் ஒவ்வொரு வாரமும் வீட்டு போதகத்தை பற்றி கூறிவிட்டு ஆசாரியத்துவ நபர்களை நோக்கி பிச்சை எடுக்கிறார்கள் இந்த வீட்டு போதனையை செய்ய வேண்டும் என்பதற்கு? இது உண்மையான சபையாக இருந்தால் ஏன் இப்படி கேட்கிறார்கள்? என் தந்தை கேட்டது தவறு, ஆனால் சபையின் குருத்துவ அதிகாரம் பெற்றவர்கள் அதற்கு ஏற்றாற்போல் செயல்படப்பட்டிருக்க வேண்டும்.
than other men, but they should act differently.
ஆசாரியத்துவம் உள்ள ஆண்மகள்கள் மற்றவர்களுடைய மிக நல்லவர்கள் அல்ல. அவர்கள் ஆனால் நல்லவர்கள் ஆக ஆவதற்கு செயல்பாடு செய்யப்பட்டிருக்கு காரியங்கள் செய்திருக்க வேண்டும். அன்று நான் கற்றுக்கொண்ட குருத்துவ அதிகாரத்தின் பாடம் முக்கியமானது. அது என்னை நல்ல பயனாக இருக்க முக்கியமானதாக இருந்தது. நான் நல்ல பயனாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். கடவுள் அனைவரையும் குருத்துவ அதிகாரம் பெற்றவர்களை அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கே கொடுக்கிறார். அனைவருக்கும் ஆர்வமாக இருக்கும் என் தந்தை ஞானஸ்தானம் பெற்றாரா இல்லையா என்று. என் தந்தை ஞானஸ்தானம் பெற்றார். அவருக்கு அரோனிய மற்றும் மெல்கஸ்டிக் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது, அதை என் தந்தைக்கு கொடுப்பதற்கு. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை எடுத்துக்காட்டுக்காக கூறுகிறேன். குருத்துவ அதிகாரம் தலைமேல் கை வைத்து பெறுவது இதுவே ஆரம்பம். இது மட்டும் போதுமானதல்ல, அதை பயன்படுத்துவதே முக்கியமானது. குருத்துவ அதிகாரம் பெற்றவுடன் அதை பயன்படுத்தி மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தினால் அது மிக உன்னதமானது. இந்த அற்புதமான இந்த உலக வரலாற்றின் காலத்தின் போது நீங்கள் கடவுளுடைய அற்புதமான குருத்துவ அதிகார பெற்றுள்ள நபர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கடவுளுடைய முக்கியமான நபர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கடவுளுடைய நல்ல துரும்பாக இருக்க வேண்டும். என்னுடைய திருக்கோவில் இன்டர்வியூவின் போது நான் கணவன் மனைவியை பார்த்து கேட்பேன், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று. பலமுறை நான் பார்த்திருக்கிறேன். சகோதரிகள் முக்கியமாக கூறுவார்கள், வியப்புக்கு கூறுவார்கள், நான் அதை கேட்டு வியந்திருக்கிறேன். சகோதரிகள் கூறுவார்கள், தன் கணவன்மார்கள் அதிக குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று, தங்கள் குடும்பத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்பார்கள். அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் என் கணவருக்கு இதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்பார்கள். என்னுடைய கணவர் ஒரு நல்ல குடும்ப தலைவனாகவும் ஒரு நல்ல குருத்துவ அதிகாரத்தின் தலைவனாகவும் வீட்டில் இருக்க கற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்பார்கள். இந்த சகோதரிகள் கூறுவது உண்மை. குருத்துவ அதிகாரத்தின் தலைவர்கள் இது போன்ற கோரிக்கைகளை கேட்டிருக்கிறார்கள். பல கணவிமார்கள் தங்களுடைய புருஷன்மார்கள் தங்களுடைய குருத்துவ அதிகாரத்தை குடும்பத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று. சகோதரர்களே, நீங்களும் நானும் சகோதரிகள் கூறுவது போல பரிசுத்த ஆவியை வைத்து குருத்துவ அதிகாரத்தின் சக்தியை வீட்டில் பயன்படுத்த வேண்டும். நான் உங்களுக்கு இன்று தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நமக்கு கூறியதை எடுத்துக்காட்டுகிறேன். நாம் நம்முடைய கடவுளுடைய பரலோக பிதாவினுடைய வேலைக்காக இங்கிருக்கிறோம். அவருடைய உதவியை நாம் கேட்டு நாட வேண்டும்.
And therefore, every man who receives the Melchizedek priesthood can trace his personal line of authority directly to the Lord Jesus Christ.
அனைவருக்கும் இந்த அரோனிய priesthood இந்த சபைக்கு அரோனிய priesthood யோவானால் கொடுக்கப்பட்டது, மற்றும் Melchizedek priesthood பீட்டர் ஜேம்ஸ் ஜானால் கொடுக்கப்பட்டது. அனைவரும் இதற்கு பின்னோக்கி பார்த்தால் இவர்களிடமிருந்தால் அனைவருக்கும் இது கிடைத்திருக்கிறது. நான் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன், குருத்துவ அதிகாரம் இந்த காலத்தில் இந்த சபையில் இருக்கிறது. தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இந்த சபையை முதல் தலைவராக இருக்கிறார்கள். நான் இதை அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.
கடந்த மாதங்களாக சபை வளர்ச்சியை குறித்து அநேக காரியங்கள் செயல்படுத்தியது. ஒரு முக்கியமான அர்த்தமுள்ள காரியம் சபையில் ஆர்வம் இல்லாத அங்கத்தினர்களை மீட்பதல், சத்தியமான வளர்ச்சியை அவர்கள் நாடி மீட்பது. தனிப்பட்ட அழைப்பால் வீடு போதகராகவும் நாற்று பள்ளி ஆசிரியர் ஆகவும் ஐயர் தந்தை தாய் அவர்கள் போது அதிக இருந்தாலும் நாம் மீட்பதில் மிக பங்கு எடுக்க வேண்டும். நமது குடும்பம் ஆர்வம் குறைந்த அங்கத்தினர்கள் இல்லாதவர்களும் பாவிகளும் அவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர தேவனுடைய அழைப்பு. 30 வருடங்களுக்கு முன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் பிணிய தலைமையில் சேவை செய்த போது ஒரு ஐயரிடமிருந்து ஒரு தொலைபேசி வந்தது. அவர் தொகுதி மிக பெரிதாக வளர்ந்ததால் ஆகையால் எல்லோருக்கும் அழைப்பு தர முடியவில்லை என்று அவர் தொகுதியை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று எங்களிடம் சொன்னார். அதற்கு அதிகாரிக்க நாங்கள் அந்த தொகுதியை சந்திக்க அவர்கள் பிணிய ஊழியக்காரர்கள் அழைக்க போவதாக தீர்மானித்தோம். நாங்கள் மூன்றாவது நபினரை சந்தித்தோம். ஒரு இளம் பெண், அவள் கல்லூரியில் படித்து வந்தாள். சில நிமிடங்கள் பேசிய பின் நான் அவளை ஊழியக்காரராக அழைத்தோம். அவள் சில நிமிடம் பேசாமல் பின் கூறினாள், தலைவரே, உங்களுக்கு தெரியாதா நான் ஆர்வம் இல்லாத அங்கத்தினர் என்று. அநேக காலமாக நான் சரியாக சபையில் வரவில்லை, உங்களுக்கு தெரியுமா? சபையில் அவர் ஆர்வம் இல்லிருந்து திரும்பி சபைக்கு வருவது எவ்வளவு கடினம் என்று நான் பதிலளித்தேன். எனக்கு தெரியாது இப்பொழுது. நான் பதிலளித்தேன், இப்பொழுது 9 மணி நேரம் இப்பொழுது சபையில் இருக்கிறோம், நீ எங்களோடும் இருக்கிறாய் என்று. அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. உங்களோடு யாராவது பேசுவார்களா? பக்கத்தில் யாராவது வந்து உட்கார்களா? அல்லது யாரும் சந்திக்க மாட்டார்களா என்று வேதனை. சில நிமிடங்கள் பேசாமல் இருந்தால் பின் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கலங்கின. என்னுடைய தாய் தந்தை என் சபைக்கு வர வேண்டும் என்று பல வருடங்களாக தினமும் ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். நானும் 3 மாதமாக எனக்கு பலனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன்.
Then she asked,
"Adan badilaga irukuma?
Do you suppose this calling could be an answer to those prayers?" My eyes started.
என்று என்னை கேட்டால் அவளுக்கு பதிலளிக்க என் கண்கள் கலங்கின. கர்த்தர் உனக்கு பதில் அளித்தார் என்று நம்பு என்றேன். அவள் ஒன்று அழைப்பு ஏற்றுக்கொண்டால் அவள் ஒரு நல்ல ஊரியக்காரனாகவும் வந்தாள். அவர் சந்தோஷம் மற்றும் இல்லை அவளுடைய பெற்றோர்களுக்கும் உண்டாயிற்று. அநேக காரியங்கள் நான் சந்தித்து கற்றுக்கொண்டேன். அநேக ஆர்வம் குறைந்த அங்கத்தினுடைய அன்பானவர்களும் தாங்கள் முழு காலிட்டு கர்த்தரிடம் மன்றாடுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த ஆர்வம் குறைந்த அங்கத்தினர்கள் சபைக்கு திரும்பி வருவது சுலபமான காரியமில்லை. அவர்களுக்கு உதவி தேவை, அவர்களுக்கு ஐக்கியம் தேவை. நம்மிடம் ஆர்வம் குறைந்த அங்கத்தினர்கள் திரும்ப வர சித்தமுள்ளவர்களாக இருப்பதை நான் கற்றோம். அநேக ஆர்வம் குறைந்த அங்கத்தினர்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ள சித்தமுடையவர்கள் என்று ஆர்வம் குறைந்த அங்கத்தினர்கள் அவர்களுக்கு தேவரின் குழந்தைகள் என்றும் உணர்கிறார்கள் என்று அறிந்தோம். இந்த சந்திப்பை குறித்து பல வருடங்களாக யோசித்து வந்தேன். நான் அவளை ஆர்வம் குறைந்த அங்கத்தினர்கள் என்று சந்தித்திருந்தால், அல்லது மாறாக ஆர்வம் உடைய அங்கத்தினர்கள் என்று சந்தித்திருந்தால், அதை நீங்களே தீர்ப்பு கொள்ளுங்கள். சில சமயங்களில் திடீரென்று ஏதோ ஒரு காரணத்தால் ஆர்வம் குறைந்த அங்கத்தினர்கள் முழு ஆர்வத்தோடு மறுஸ்தாபிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சபைக்கு திரும்புவார்கள்.
Bringing all people to the exalting covenants, bringing peace, happiness and self-worth. From the Book of Mormon, you'll recall when
மர்மன் புத்தகத்தில் மார்மால்மா கூறியதை நினைப்போம். ஜெரோமியன் கிறிஸ்துவை மறுத்ததால் அவர்களை ஆர்வம் படுத்த ஒரு குழுவை உண்டாக்கினார். எப்பொழுதும் அவர்களிடம் பணி கை கொள்ளும் போது அவர்கள் தேவனோடு மன்றாடினார்கள். கர்த்தாவே, அவர்களை கிறிஸ்துவை கொண்டு வரும்படி ஜெபித்தால் நாங்கள் ஜெயம் பெறும்படி நீ எங்களுக்கு அருள்வாயாரே. கர்த்தாவே, இதோ அவர்களுடைய ஆத்மாவை விலையற்ற பெற்றவை. அவர்களில் பலர் எங்களுடைய சகோதரர்கள். ஆதலால் கர்த்தாவே, நாங்கள் எங்கள் சகோதரரை திரும்பவும் உம்மிடத்தில் கொண்டு வரும்படி நீர் எங்களுக்கு வல்லமையும் ஞானத்தையும் தரும். சில மாதங்களுக்கு முன் புது அங்கத்தினர்களும் ஆர்வம் மற்ற குறைந்த ஆர்வம் அங்கத்தினர்களை நான் சந்தித்தேன். எனது வயது உடைய ஒரு மனிதனுடன் வந்து கூறினான், நான் அதில் ஒருவன், என்னுடைய ஆதிகாலம் வாழ்க்கையில் ஆர்வம் இல்லாத அங்கத்தினர்களாக இருந்தேன். நான் திரும்பி சபைக்கு வந்தேன். இப்பொழுது நான் ஆலயத்தில் பணியோடு சேவை செய்கிறேன். அதற்கு பதில், எல்லாமே நல்லது என்றேன். அவன் பதிலளித்தார், எல்லாமே நல்லதல்ல. நான் சபைக்கு வந்தேன், ஆனால் என்னோடு கூடிய குழந்தைகள், பேர குழந்தைகள் இழந்துவிட்டன. அவர்கள் இழந்த இப்பொழுது உணர்கின்றேன். அவர்கள் யாரும் சபையில் இல்லை, அவர்கள் குடும்பத்தில் முத்திரை செய்யவில்லை. எங்கள் குடும்பத்தில் எங்கள் முன்னோரில் ஒருவர் யூரோப்பில் சபையில் சேர்ந்தார். அதில் ஒரு மகன் சபைக்கு எதிராக சென்று அவன் ஆர்வம் இல்லாத போய்விட்டான். சகோதரி எர்லி மற்றும் நானும் அவருடைய குறிப்பை தேடினோம்.
There could be a loss of
நானும் என் மனைவியும் குடும்பங்களை இழந்து போனார்கள் குறித்து யோசித்தோம். ஏறக்குறை 300 குடும்பங்கள் ஆக இருந்தது. ஆள் தலைமுறை கடந்தது. இது 20,000-30,000 பரலோக பிதாவை குழந்தைகளை இழந்தோம். ஒரு முக்கியமான சபையின் கொட்டுப்பாடு மீட்பது. நினைவு கூறுங்கள், ஆத்மாவின் கதை தேவன் பார்வையில் மிக உயர்ந்தது. கர்த்தர் உங்களுடைய இரட்சகராக மாமிசத்தில் பாடுபட்டார், எல்லா மனிதர்களுக்காக பாடுபட்டார். அப்பொழுது மனிதன் மனம் திரும்பி அவரிடம் வருவாங்கள் என்று. அப்படியானால் நீங்கள் இருந்து மக்களிடம் மனம் திருந்து கூப்பிடுங்கள். அவர்களை ஒரு ஆத்மாவை என் தந்தை ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தால் எவ்வளவு சந்தோஷம் அடையுமன். ஒரு ஆத்மாவை இழந்து போவதும் ஒரு ஆத்மாவை மீட்பது பற்றி நாம் புரிந்து கொண்டோம் என்று அறிகிறேன். நான் சில ஆர்வம் குறைந்த அங்கத்தினர்களை மீட்பது எனக்கு கிடைத்த வாய்ப்பு. நீங்கள் ஒரு ஆத்மாவை மீட்பது அது எவ்வளவு பெரிய மகிமை என்று அறிய வேண்டும். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு பகுதி வேலை மிகுதியாயிருக்கிறது, வேலையாட்கள் கொஞ்சம் என்று. வேலையாட்கள் குறைவாக இருக்கக்கூடாது. ஆயிரம் கணக்கான ஆசீர்வித்தவர்கள், கோடிக்கணக்கான ஒப்பந்தம் செய்த அங்கத்தினர்கள் உலகம் எங்கும் இருக்கிறார்கள். தொகுதி குழுவுகளும் ஆசாரிய ஊத்து குழுவு ஒத்தாச சங்கம் மீட்பதுக்கு இருக்கிறது. ஆத்மாவை மீட்பது இரட்சிக்கரின் பணி. நாம் எல்லோரையும் செய்ய அழைக்கிறார். முன்னில் நாளில் ஆல்மாவின் பற்றி அவர் குறித்ததை தோழர்களுக்கு செய்தி பற்றியதை குறித்தேன். அவர்கள் சுரோமாவை மீட்பார்கள். இரண்டாம் உலக போரில் 500 யுவ சிப்பாய்களை சிறையில் பிடிக்கப்பட்டார்கள். அவர்களை மீட்பதற்கு 100 சிப்பாய்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் ஒன்று கூடி இருந்த போது அதன் தலைவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தான். இதை போல் இந்த இரவு நீங்கள் உங்கள் மத தலைவர்களோடு சந்தித்து உங்கள் தேவனோடு முள் காலோடு ஜெபியுங்கள். உங்கள் கடைசி மூச்சு இருக்கும் வரை நீங்கள் ஒருவரையும் வேதனைப்பட விடாமல் காப்பற்றுவோம் என்று. நாம் அதே போல மீட்பு செய்வதில் எதில் குறைவாக இருக்கிறோமா?
Rescue those who could suffer spiritual and eternal consequences, should we make less of a commitment to the Lord? In conclusion,
முடிவில் கிறிஸ்துவின் உண்மையானவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிற அங்கத்தினர் நமது ஒப்பத்தில் கர்த்தரின் பாடுபடியில் இருந்து வருகிறது. நாம் இருந்த மீட்பதில் இருந்து வெற்றி பெறுவோம். எனக்கு தெரியும் இதில் வெற்றி பெறுவோம் என. எனக்கு என் கர்த்தரின் சபை மற்றும் நமது ஆசீர்வாதத்தின் ஒழுக்கம் ஐக்கியம் இதில் வெற்றி பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
I believe we can succeed because this is the Lord's church and by virtue of our priesthood and our membership.
மற்றும் நமது ஆசீர்வாதத்தின் ஒழுக்கம் நமது ஐக்கியம் இதில் வெற்றி பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
Not long ago, I was in South Africa.
சில நாட்களுக்கு முன்னால் நான் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள தபேசு வீட்டுக்கு சென்றிருந்தேன். தபேசுவும் அவருடைய பிஷப்பும் அவர்களுடைய குழுவிற்கு வேண்டிய எல்லா சாவியையும் வைத்திருந்தார்கள். அவர்கள் தபேலோ என்றவருடைய வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தார்கள். இது அவர்களுடைய பிரார்த்தனையால் வந்தது. அவர்கள் என்னை அவர்களுடன் கூட்டி சென்றார்கள். நாங்கள் பயமாக இருந்த நாயை தாண்டி பிறகு டெபேலோவின் வீட்டுக்கு அறையில் நின்றோம். டெபேலோ ஒரு நல்ல மனிதர், ஆனால் அவருடைய அன்றாட வேலைகளால் அவரால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சபைக்கு வர முடியாமல் ஆகி போய்விட்டது. அவர் சிறிது பயத்துடன் இருந்தார். தன்னுடைய குடும்பத்தினரை அவர்களுடன் இருக்க அழைத்தார். பிஷப் திருக்கோயிலில் அனைவரும் முத்திரை பெறலாம் என்று கூறினார். பின்னர் அது எவ்வளவு முக்கியமானது என்று கூறினார். ஆனால் தபேசுவின் வார்த்தைகள் ஒரு தேவதை மூலமாக வந்தது போல் இருந்தது. தபேசு கூறினார், நான் உன்னுடன் சபையில் பேசும்போது மிக சந்தோஷமாக இருந்தாய். கால்பந்து ஆட்டம் முற்றிலும் நின்று போய்விட்டது. நீ இல்லாமல் நீ நன்றாக கால்பந்து விளையாடினாய். என்னை மன்னியுங்கள், நான் உங்களுடன் வருகிறேன் என்றார். தபேசு அதற்கு, அற்புதம், நினைவு இருக்கிறதா? நாம் மிஷினரியாக போவதற்கு தயார் செய்தோம். அதற்கு நாம் திரும்பவும் தயார் செய்யலாமா என்று கேட்டார். டெபேலோ அதற்கு செய்யலாம் என்று கூறினார். என்னுடைய புது தலைமையில் நான் பார்த்தது ஆசீர்வாதத்தை பெற்ற சிறுவர்கள் செய்யும் உன்னதமான காரியங்கள். அதே நேரத்தில் ஒரு சில இளைய மகன்கள் இதை பற்றி தெரியவில்லை என்பது எனக்கு மிக கஷ்டமாக இருக்கிறது. அவர்கள் அரோனிய ஆசீர்வாதத்தால் எவ்வளவு செய்யலாம்? ஆசிரியத்துவம் கடவுளால் கொடுக்கப்பட்ட சக்தி. இதை அவருடைய குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். அரோனிய குருத்துவ அதிகாரம் பெற்றவர்கள் தேவதைகள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்களுடைய நண்பர்களை சபைக்கு கொண்டு வர பயன்படுத்தலாம். அதற்கு பரலோக பிதா அவர்களுக்கு இந்த சக்தியை கொடுத்திருக்கிறார். பரலோக பிதா அவர்களுக்கு இந்த மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட இந்த சுவேஷத்தை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கும்படி கூறியுள்ளார். என் அருமையான இளைய மகன்களே, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த குருத்துவ அதிகாரத்தை விட நீங்கள் என்ன பெரிதாக பெற முடியும்? மற்றவர்களுக்கு உதவி செய்வதை விட வேறு என்ன பெரிதாக பெறலாம் இந்த உலகத்தில் என்று யோசியுங்கள். இதைவிட உன்னதமான காரியம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை.
Only those who are brave will be counted.
எல்லா சக்தியை போல குருத்துவ அதிகாரத்தின் சக்தி மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காகவே உள்ளது. இந்த அருமையான குருத்துவ அதிகாரத்தின் சக்தியை நீங்கள் பயன்படுத்துவதால் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறீர்கள். நீங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவர்களாகவும் இருக்கிறீர்கள். தலைவர் ஹாலண்ட் 6 மாதத்திற்கு முன்பு இந்த இடத்திலிருந்து கூறினார். சிறுவர்களே, முதியோர்களே, நாம் இந்த உலகத்தில் இப்போது போர் கெட்டதை அழிப்பதற்கு போரின் இருக்கிறோம் என்று கூறினார். ஆம், அரோனிய ஆசாரியத்துவர்களே, நாம் போரில் இருக்கிறோம். நாம் நல்லதை நோக்கி சென்றோம் என்றால் கெட்டது நம்மை விட்டு விலகிச் செல்லும். நீங்கள் கெட்டதை தொட்டுவிட்டு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று நினைக்க முடியாது. சாத்தான் உங்களை அழிக்க நினைக்கும் போது நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், நல்லவர்களாக இருங்கள். நீங்கள் கடவுளால் கொடுக்கப்பட்ட அனைத்து நன்மைகளையும் தெரிந்து கொண்டு கடவுளனுடைய மகன்களாக கெட்டதை தடுத்து நிறுத்துங்கள். மற்றவர்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள், ஆனால் கடவுள் உங்களை நல்லவனாக பார்ப்பார். நான் ஒவ்வொரு அரோனிய ஆசாரிய குழுவத்தின் தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்,
increase your priesthood power by inviting those around you to come unto Christ.
நீங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் மறுஸ்தாபிதத்தையும் ஞானஸ்தானத்தையும் பெற அழையுங்கள். 2 வருடங்களுக்கு முன்பு நான் சாண்டியாகோ சில்லிக்கு சென்றிருந்தேன். அங்கு டேனியல் ஒலாட்டே என்ற சிறிய இளைய மகனுடைய வார்த்தைகளை கேட்டேன். அவன் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பினான். நான் அவனை கேட்டேன் அதிலிருந்து கொஞ்சம் படிப்பதற்கு. அதை நான் உங்களுக்கு இப்போது கூறுகிறேன். நான் இப்போது 16 வயதாகியிருக்கிறேன். அவனை என்னை பிரீஸ்ட் ஆக அரோனிய குருத்துவ அதிகாரத்தில் கொடுத்தார்கள். என்னுடைய தோழி கரோலினாவை நான் பேப்டிசம் செய்தேன்.
God has entrusted to them. Another one is Luis Fernando from Honduras.
Daniel, ஒரு நல்ல இளன் மகன். அவர் கடவுளுடைய ஒவ்வொரு நல்ல கோட்பாடுகளை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார். லூயி பெர்னாண்டோ ஹொண்டாரஸிலிருந்தும் மற்ற பல ஒலாவோ பிரேசிலிருந்தும் பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இது அத்தனையும் சபையின் வெப்சைட்டில் உள்ளது. இதை நீங்கள் கூகுள் செய்தால் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். சோசியல் மீடியாவில் உள்ளது மற்றும் பல தொழில்நுட்பத்தினால் நமது சபை என்ன செய்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய இளமை மக்களை, நீங்கள் அரோனிய பிரீஸ்டுடை தேவையான எல்லாவற்றையும் செய்தீர்கள் என்றால் நீங்கள் கடவுள் உங்களுக்கு உங்களை செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வீர்கள். கடவுள் உங்களுக்கு டியூட்டி டு காட் என்ற புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தினமும் கடவுளிடம் முட்டியிட்டு பிரார்த்தனை செய்யுங்கள். தலைவருடைய கடவுளனுடைய பரலோக பிதாவினுடைய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும்படி கேளுங்கள். நான் தலைவர் மான்சன் கூறியதை உங்களுக்கு கூறுகிறேன். உங்களுடைய சாட்சியை எவ்வளவு தூரம் உங்களை எடுத்துச் செல்லும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். உங்களுடைய ஆற்றலை மற்றவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். நான் குருத்துவ அதிகாரத்தின் சக்தி உண்மை என்றும் நான் அதை பயன்படுத்துகிறதால் எனக்கு அது கிடைத்தது என்றும் அது எவ்வளவு உன்னதமான காரியங்களை நடத்தியுள்ளது என்பதையும் உங்களுக்கு சாட்சியாக கொள்கிறேன். நான் இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.
In the name of Jesus Christ, our Lord, our leader, and our Savior. Amen.
Choir and congregation.
இப்பொழுது பாடல் குழுவும் மற்றும் சபை அங்கத்தினர்களும் இ எல்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ற பாடலை பாடுவார்கள். அந்த பாடலின் முடிவில் தலைவர் டீட்டர் எஃப் உட்ராஃப் இரண்டாம் ஆலோசகர் முதலாம் நூற்றத்தின் நம்மிடம் பேசுவார். அவரை தொடர்ந்து நான் பேசுவதற்கு சலாக்கி முடிகிறேன்.
I cherish this wonderful opportunity to meet
ஆசிரிய உத்தவத்தின் சகோதரர்களை உங்களை சந்திப்பது ஒரு மகிழ்ச்சியான வாய்ப்பு. இந்த அழகான இயேசு கிறிஸ்துவின் திருவசனத்துக்கு உங்கள் விசுவாசத்துக்கு மதிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த ஆசீர்வாதத்தின் அதிகாரத்தை நம்பிக்கை வைத்து இந்த ஆசீர்வாதம் பெற்றவர்கள் ஒரு பொதுவான ஒப்பந்தம் பகிர்ந்து கொள்கிறோம். ஏன் என்று சக்தி சமூகத்தில் இரண்டு முக்கியமான ஆசீர்வாதம் அழைப்புகள் நான் சபையில் பெற்றதை சிந்தித்தேன். முதலாவது அழைப்பு நான் உதவிக்காரனாக இருந்த நான் என் குடும்பத்தோடு ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் சபைக்கு சென்றோம். அநேக நன்மைக்குரிய அங்கத்தினர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். சகோதரர் லான்ஷல் சபை தலைவர், அவரை நான் மிகவும் பாராட்டினேன். நான் வாலிபனாக இருந்த போது என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவரை கேலி செய்திருந்தேன். அதை நான் இப்பொழுது நினைக்கும் போது சிரிப்பு வருகிறது. அதே போல் இந்த காலத்திலும் வாலிபர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள் என்று. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தலைவர் லான்ஷல் என்னிடம் பேச கேட்டார். என்னுடைய முதல் யோசனை, நான் என்ன தவறு செய்திருக்கிறேன் என்று. மனதில் அநேக சிந்தனைகள் ஓடின. தலைவர் ரான்சல் என்னை ஒரு சின்ன வகுப்பு அறையில் அழைத்து சென்றார். எங்களுடைய சபையில் அவருக்கு தனிப்பட்ட இடம் இல்லாமல் அவர் எனக்கு உதவிக்காரர் குழுவின் தலைவராக அழைப்பை கொடுத்தார். இது முக்கியமான பணி என்று அவர் சொன்னார். பின் அவர் நேரத்தை எடுத்து எனக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், பின் நான் எப்படி உதவி பெற முடியும் என்று அவர் எனக்கு உதவித்தார். அவர் சொன்னதை எல்லாம் நான் நினைவு கூற முடியவில்லை, ஆனால் அங்கே நான் உணர்ந்ததை நான் மறக்கவில்லை. அவர் பேசிய தேவனின் ஆவியை நான் என் இதயத்தில் உணர்ந்தேன். இது கர்த்தரின் சபை என்று நான் உணர்ந்தேன். அவர் பரிசுத்த ஆவியினால் ஊக்கம் படுத்தியதால் அந்த அழைப்பு அமைக்கப்பட்டது என்று நான் உணர்ந்தேன். 60 வருடங்கள் காலமாகிறது. அந்த உணர்வு, அன்பு, நம்பிக்கை இன்றும் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். இந்த அனுபவத்தை திரும்ப நினைக்கும் போது அந்த நேரத்தில் எவ்வளவு உதவிக்காரர்கள் எங்கள் சபையில் இருந்தார்கள் என்று எனக்கு தெரிந்தபடி 2 பேர் தான் இருந்தார்கள்.
However,
அது தேவையில்லை. ஒருவர் இருந்தாலும் அல்லது 12 உதவிக்காரர்கள் இருந்தாலும் அது ஆனால் நான் பெருமைப்பற்றேன். நான் எல்லாம் வல்லமையோடு சேவை செய்ய உறுதி கொண்டேன். என்னுடைய கிளை தலைவரும் அல்லது கர்த்தரை ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டேன் என்று. இப்பொழுது புரிந்து கொள்கிறேன் கிளை தலைவர் மனதில் எத்தனை யோசனைகள் வந்திருக்கும் என்று. எனக்கு சபை வேலையில் அல்லது சபை கூட்டத்தில் சொல்லியிருக்கலாம், நான் புது உதவிக்காரர் முழு குழு தலைவன். அதற்கு பதிலாக அவர் நேரம் கொண்டு அந்த பணியை எனக்கு புரிய வைத்தார். முக்கியமாக ஏன், அதை நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். நாம் செய்யக்கூடிய கட்டளையை பின்னே எக்காலம் காரணங்கள் இருக்கிறது என்றும் தினமும் நினை கூற வேண்டும். முக்கியமான கொள்கைகள் நாம் வாழ்க்கையில் பார்க்கவும் இருக்க வேண்டும். அந்த கொள்கைகளை வீட்டிலும் மற்றும் சபையிலும் கற்பிக்க வேண்டும். அந்த திருவசனத்தை சாட்சியும் ஒளி நாம் கற்பிக்கப்படும் ஆத்மாவின் அனைத்தும் காண வேண்டும்.
Need to be part of our life's fabric, even if it means learning them over and over and over again. That doesn't mean that this process should be rote or boring. Rather, when we teach the foundational principles in our homes or in church, let the flame of enthusiasm for the gospel and the fire of testimony bring light, warmth, and joy to the hearts of those we teach. From the newest ordained deacon to the most senior high priest, we all have lists of what.
புது உதவிக்காரர் இருந்து பெரிய ஆசிரியராக நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசிரியத்துவத்தின் பொறுப்புகள் உண்டு என. இது முக்கியமான வேலை. இந்த ஆசிரியத்தின் சேவை என்ன என்று கேட்கும் போதுதான் ஆசிரிய உத்தியோகத்தின் வல்லமையை கண்டுபிடிக்க முடியும். ஏன் என்பது நாம் ஆத்மாவை மாற்றி சேவை செய்ய ஊக்கப்படுத்தது.
But the why transforms. Another priesthood calling that I have been thinking about came to me many years
ago. நான் இயேசுத்துக் கொண்டிருந்த மற்றொரு ஆசீர்வாதத்தை அழைப்பு அநேக வருடங்காலத்துக்கு பிறகு வந்தது. அது என்னுடைய சொந்த குடும்பம் இருந்தபோது வந்தது. நாங்கள் திரும்பவும் பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனிக்கு போக வேண்டியதாக இருந்தது. என்னுடைய வேலையில் உயர்த்த பெற்றேன். ஆகையால் அதற்கு அதிகம் நேரம் மற்றும் கவனம் தேவைப்பட்டு அந்த நேரத்தில் தலைவர் விருதலின் சபை பிரிய தலைவர் சேவை செய்ய எனக்கு அழைப்பு வந்தது. அவரிடம் பேசும்போது அநேக சிந்தனைகள் என் மனதில் ஓடின. ஒரு வருடம் இந்த அழைப்புக்கு என்னுடன் அதிகமாக நேரமில்லை என்றும் நான் தாழ்மையுடன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு தெரியும் போதகர் விருத்ததினால் அழைக்கப்பட்டவர் அவர் தேவனின் பணியை செய்கிறார் என்று நான் என்ன செய்வது ஏற்றுக்கொண்டேன். தேவனிடம் நம்பிக்கை வைத்து அவர் பணியில் விசுவாசித்தர் எனக்கு தெரியும் தேவன் வழிகாட்டுவார்.
Knowing that God would provide. In the early days of this assignment, we were privileged.
முன்காலத்தில் மிக உயர்ந்த சபை தலைவர்கள் தாமஸ் எஸ் தலைவர்களிடமிருந்து தாமஸ் எஸ் மான்சன், ரசல் நெல்சன் போன்றவர்கள் எங்கள் இடத்துக்கு வந்து எங்களுக்கு பயிற்சி தந்தார்கள். அவருடைய பயிற்சி தேவனிடத்தில் வந்து எங்க ஊக்கம் படுத்தியது. அந்த பயிற்சியில் எடுத்த குறிப்புகள் இன்னும் இருக்கிறது. அவர் எங்களுக்கு பார்வை கொடுத்தார்கள் என்று தேவனுடைய ராஜ்யம் அமைக்கப்பட்டும் சொந்த சாட்சி பெற்று குடும்பத்தை பலப்படுத்தி திருவார்த்தையை மற்றும் கொள்கைகளை எப்படி சரியான நேரத்தில் உதவ கற்பித்தார்கள்.
Inspired leaders helped us to see the why of the gospel, and then we had to roll up our sleeves and go to work. It wasn't long before we realized that
இந்த தலைவராக செய்ய முடியாத காரியங்கள் அதிகம் உண்டு என்று வெகு சீக்கிரத்தில் அறிந்தோம். நாங்கள் முக்கியமான ஊக்கம் செய்யக்கூடிய காரியத்தில் ஈடுபடவில்லை. அநேக நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய எங்கள் எல்லோருமே முக்கியமானதாக அல்ல.
There were many good things to do, but not all of them mattered most. We learned an important lesson.
ஒரு பாடம் கற்றேன். எது நல்லது அது நமது நேரம் தேவைப்படுகிறது. நமது பணி தேவனுடைய உணர்த்தல் படி ஆசாரிய உத்தவத்தின் சேவையாக இருக்க வேண்டும். நாம் ஏன் இந்த ஆசாரிய உத்தவம் பெற வேண்டும் என்று
interest of the moment. Otherwise, they can distract our efforts, dilute our energy, and get us caught up in our own hobbies, spiritual or temporal, that are not at the center of discipleship. Brethren,
சகோதரர்களே, தேவனுடைய அன்பு மற்றும் மனதக்குழுவின் அன்பை உயர்த்த வேண்டும் என நாம் ஒழுக்கமான காரியத்தில் பார்வை செலுத்த வேண்டும். திருமணம் குடும்பங்களை பலப்படுத்தி மற்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் அமைக்க வேண்டும். நல்ல கனியை கொண்டு வர வேண்டும்.
To ensure that we use our energy and time to accomplish our real purpose, to bring forth good fruit. So, how do we know what to select?
நமக்கு எந்த தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எப்படி தெரியும்? நாம் ஒவ்வொருவரும் தேர்ந்து கொள்ள பொறுப்பு உடையவர்களாக இருக்கிறோம். கட்டளையிட்டுப்பட்டிருக்கிறது. நாம் அக்கறையோடு படித்து மற்றும் விசுவாசத்தோடு ஜெபம் செய்தால்
சகோதரர்கள்,
தேவன் விசுவாசமுடையவர். அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலம் அவர் நம் மனதையோடும் மற்றும் இதயத்தோடு பேசி நமக்கு வழிகாட்டுவார். நமது இதயத்தை சுத்தமாக இருந்து நாம் மகிமையை தேடாமல் தேவனுடைய மகிமை தேடினால் நாம் அவர் சித்தம்படி செய்வீர்களானால் நம் குடும்பத்தையும் மற்றும் நம் தோழர்களில் ஆசீர்வதிக்க விருப்பம் இருந்தால் நாம் ஒருவரும் தனிமையில் இருக்க மாட்டோம். தலைவர் மான்சன் கூறியதை நினைவுபடுத்துகிறேன், நாம் தேவனுடைய பணியில் இருந்தால் அவருடைய உதவி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். பரலோக பிதா உனக்கு முன்னும் செல்வார், அவர் உனது வலப்பக்கமும் மற்றும் இடது பக்கமும் இருப்பார். அவருடைய ஆவி உனது இதயத்தில் இருக்கும், அவருடைய தூதர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே, தேவத்தன்மையின் ஆசீர்வாதங்களையும் நமது நல்ல செயல் சித்தமுள்ளவர்களாக மற்றும் தியாகம் செய்ய விருப்பமுடையவர்களாக ஆசீர்வாத சேவையே செய்யப்படுவது நமது செயல்வர்களாக இருக்க வேண்டும். செயல் செய்வது போல் நடிக்கக்கூடாது. வேறும் பெரியவர்களாக போதகர்களாக இருக்கக்கூடாது, செய்வர்களாக இருக்க வேண்டும்.
And the power of the priesthood ignites our souls. Thomas Edison,
உலகத்தை மின்சாரத்தில் முழுங்கியவர் கூறினார், சிந்தனையின் விலை அதை செயல்படுத்துவதில் இருக்கிறது. அதே போல் நமது சுவிசேஷத்தின் கோட்டுப்பாடுவில் அதன் செயல்படத்தான் இருக்கிறது. நமது ஆசிரிய உத்துவின் கோட்டுப்பாடின் நமது இதயத்தில் செயல்படுத்தாமல் இருக்கக்கூடாது. ஒரு திருமணம் அல்லது குடும்பம் உதவி தேவையானவர்களாக இருந்தால் நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவனுக்கு மீட்பு திட்டத்துக்கு நன்றி செலுத்துவோம். அது விசுவாசம், மனம் திரும்பி, மனம் மன்னிப்பு சார்ந்தவர்களாக இருக்கிறோம். ஆசரிவுத்து கோட்டுப்பாடின் கீழ்ப்படிய போது அதன் சத்தியம் நம்மை கணவனாக தந்தையாக அனுமதிக்கப்படுகிறது மற்றும் மகன்மார்கள் புரிந்து கொள்வது ஆசரி உத்தவத்தின் சக்தினால் ஆணித்திய அழகிய பரிசுத்த குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டுபடுகிறது. பொதுக்கூட்டம் கேட்பதற்கும் மற்றும் செயல்படுவதற்கும் நல்ல நேரமானது. ஆகையால் வார்த்தைகளை கேட்குவதற்கு மட்டுமே இல்லாமல் செய்வர்களாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் தேவனுடைய போதகர்கள் பேசுவதை கேட்க உங்களை அழைக்கிறேன். உங்கள் முழு காலிட்டு தேவன் பரலோக பிதாவிடம் அவங்க மனதை உற்சாகப்படுத்த மற்றும் இதயத்தை தொடும்படி கேளுங்கள். தினமும் பாதுகாக்கும்படி உங்கள் சபை கடமைகளை பொருட்களை ஆவியுடைய தூண்டுதலுக்கு பின்பற்றுங்கள். நான் பிரணம் செய்கிறேன், தேவன் உங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டார். நம்மால் எல்லா முயற்சி செய்யும் மனம் இருந்தாலும் திட்டம் நம்மபடி நடப்பதில்லை. வாழ்க்கையில் நாம் தவறுகள் செய்யப்படுகிறோம். சில தடவை தள்ளாடி கீழே விழுந்து விடுகிறோம். பெருமையோடு நீடித்தால் கர்த்தர் ஆலோசனை அளித்தார். நாம் பெருமையோடு நீடித்தால் நாம் பூர்ணம் அடைவோம். அவர் கூறியிருக்கிறார், எதற்கு நேரம் தேவைப்படுகிறதோ, ஏன் ஆசரிய உத்தவம், அது தேவனுடைய குறிப்பு. அது நமக்கு நல்ல காரியங்களை செய்ய பலம் படுத்துகிறது. அது கடுமையானதாயிருந்தாலும் கூட சுசேத்தத்து கீழ்ப்படியும் போது நம்மை அன்பாலும் வழிநடத்த ஆசீர்வதிக்கப்படுகிறது.
Wisdom and direction. Shall we not go on in so great a cause? Yes, brethren, we will.
guided by the Holy Spirit. பரிசுத்த
ஆவியின் வழி நடத்தல் நாம் தவறிகளாயிருந்தால் கற்றுக்கொள்கிறோம். தள்ளாடினாலும் எழுந்து ஓடுவோம். தவறு செய்தாலும் ஆடாமல் இருந்து அதை விட்டுவிடாமல் செல்வோம். ஆணித்திய தேவனின் ஆசீர்வாதத்தின் மகத்துவமான சகோதரர்களை நாம் ஒன்றாக நிற்போம். தோளுக்கு தோல் சேர்ந்து மறுஸ்தாபிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் கொள்கைகளை பார்வையில் தேவனை மற்றும் தோழர்களை அன்போடு மற்றும் அக்கறையோடு சேவை செய்வோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த நாள் தேவன் தந்தை மற்றும் அவர் குமாரன் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர்கள் உண்மையானவர். அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். நீங்கள் தனிமையில் இல்லை. பரலோக பிதா உங்களை காப்பாற்றி ஆசீர்வதித்து நீதிமானாக இருக்க சித்தமுள்ளார். தேவன் மனித குடும்பத்திடம் பேசுகிறார். அவர் உங்களிடமும் பேசுவார். ஜோசப் ஸ்மித் அவர் கண்டதை சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் சபை பூமியில் தேவனுடைய அதிகாரத்தின் மூலமாக மறுஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. என் ஜெபம், ஆசாரிய உத்தியோகத்தை பெற்றிருப்பவர்கள் எப்பொழுதும் என் ஆசாரிய உத்தியோகத்தின் சேவையை செய்து மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷம் கொள்கையின் மூலம் சேவை செய்ய உள்ளவர்களாக வாழ்க்கையை மற்றும் அடைய வேண்டும் என்று. அப்படி நாம் பாவ நிவர்த்தியின் சக்தினால் சுத்தம் படுத்தி ஒழுங்குபடுத்தி நாம் மற்ற வேண்டிய மனிதனாக மாறுவோம். அதை குறித்து நான் சாட்சியளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
I appreciate being gathered with you in this meeting, to which all
நான் மிக்க நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன்.
We are blessed to be presided over by President Thomas S. Monson.
தலைவர் மான்சன் தலைமை தாங்குவதற்காக நாங்கள் மிக்க நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். He is the one man alive who is responsible. அவர் ஒரு மனிதன் ஜீவிக்கிறார் உலகத்தில். அவர் இந்த உலகத்தின் குடும்பத்தின் திருக்கோள்களை பெற்றிருக்கிறார்.
நான் உங்களை பாராட்டுகிறேன். இங்கு கூடியிருப்பதற்கு தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நம்முடன் இருப்பதற்கு ஆசாரியத்துவம் பெற்ற உள்ளோம். சபையின் தலைவராக அவரிடம் அனைத்து அதிகாரமும் இந்த உலகத்தில் உள்ளது. இந்த குடும்பத்தின் இடையில் கூட்டத்தின் இடையில் ஒரு தகப்பன் உள்ளார். அவர் சபைக்கு திரும்பி வந்து உள்ளார். அவரும் அவருடைய மனைவியும் அவர்களுடைய இரண்டு குழந்தைகளும் நமது பரலோக பிதா கூறியதைப் போல இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போல் பரலோகத்தில் நித்திய கீர்த்தியுடன் இருப்போம். இன்று இரவு நம்முடன் இருக்கும் அந்த தகப்பன் இந்த அருமையான கூட்டத்திற்கு எப்படி செல்ல முடியும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையாலும் மன திருப்புவதாலும் வருகிறது. இது அருமையான மாற்றங்கள் திருக்கோயிலுக்கு போனதால் வருகிறது. அவர் புனித கோயிலுக்கு சென்றால் அற்புதமான மாற்றங்கள் தொடர்ந்து கர்ட்லண்ட் ஒஹையோவில் இறைவன் கூறினான். அங்கே நான் உங்களுக்கு என் சட்டம் கொடுப்பேன். அதனால் இந்த காரணம் நான் உங்களுக்கு நீங்கள் ஒஹையோ செல்ல வேண்டும் என்று கட்டளையை கொடுத்தேன். அங்கே நீங்கள் அதிக சக்தியும் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படும். நான் உங்களுக்கு ஒரு உன்னதமான சேவையை உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன். சமீபத்தில் செயல்படுத்தப்பட்ட நண்பர் மற்றும் அனைத்து குருத்துவ அதிகாரத்தினருக்கும் என்ன பெரிய வேலை என்றால் இஸ்ரேலியர்களை அழைத்து செல்வது. இதற்கு திருக்கோயிலில் இருந்து முத்திரை பெற வேண்டிய சக்தி வேண்டும்.
My friend and his wife.
அவர் இந்த முத்திரையை நான் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த புது மாநாட்டின் நேரத்தில் நான் அவர்களை என்னுடைய செக்ரட்டரியுடன் பேசி ஒரு நல்ல தேதியை முடிவு செய்ய
கூறினேன். I left it to the couple and their bishop to work with my secretary to find the best date. Imagine my surprise.
என்னுடைய வியப்புக்கு அதிகமாக ஏப்ரல் 3 தேதி அந்த முத்திரை நடைபெறும். அதே நாள்தான் 1936 எலைஜா கர்ட்லண்ட் டெம்பிளுக்கு வந்து ஜோசப் ஸ்மித்துக்கும் ஒலிவர் கவுட்ரிக்கும் இந்த முத்திரை செய்ய வேண்டிய சாவியை கொடுத்தார். இந்த அனைத்து சாவிகள் இந்த சபையில் உள்ளது. இது பூமி முடியும் வரை இருக்கும். இதேதான் பீட்டருக்கும் கொடுக்கப்பட்டது. பூமியில் அவருக்கு என்ன கொடுக்கிறார்களோ அதே அவர்கள் பரலோகத்தில் கட்டுவார்கள். பூமியில் எதை தவிழ்கிறார்களோ அதே அவர்கள் பரலோகத்தில் தவிர விடுவார்கள். எலைஜா திரும்பி வந்ததால் குருத்துவ அதிகாரம் இருப்பவர்கள் ஆசாரியத்துவம் பெற்றார்கள். ஹெரால்ட் பிலி கூறினார், எனக்கு குருத்துவ அதிகாரம் இருக்கிறது. இங்கே இருக்கும் சகோதரர்கள் மெல்கஸ்டிக் குருத்துவ அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். லேஜா மற்றும் பீட்டர் ஜேம்ஸ் ஜான் வைத்து இருந்த குருத்துவ அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தால் நம்மால் ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் பரிசு அத்தனையும் இதனால் கிடைக்கிறது. இது அத்தனையும் இருந்தாலும் முத்திரை பெறக்கூடிய ஆசீர்வாதம் இல்லை என்றால் இது அத்தனையும் பிரயோஜனம் இல்லாமல் போகிவிடும். இந்த சபையின் மற்ற பல காரியங்கள் இந்த குருத்துவ அதிகாரத்தால் தான் செய்ய முடியும். இந்த உலகத்தில் யார் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு குருத்துவ அதிகாரம் கடவுளால் கொடுத்திருக்க வேண்டும். இது சபையின் தலைவரால் கொடுக்கப்படுகிறது.
He has given us authority. He has
சபையின் பெரும் தலைவராலேயே மற்றவர்களுக்கு குருத்துவ அதிகாரம் கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. இதை போன்று சாட்சி தலைவர் பாய்ட் கே பேக்கர் எழுதிய புத்தகத்தில் உள்ளது. இது அத்தனையும் எனக்கு நினைவு ஊட்டுகிறது. நான் இந்த ஆற்றல்களை ஏப்ரல் 3 தேதி முத்திரை செய்யும் போகிறேன் என்று. எலைஜா வந்ததால் நமக்கு குருத்துவ அதிகாரம் உள்ள சக்திகள் மட்டும் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய மனசு நம்முடைய ஆத்மாவுக்கு பல சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல் என்னுடைய நண்பருக்கு வந்துவிட்டது. உங்களுக்கு இந்த மனம் திரும்புதல் உங்களுக்கு இந்த குடும்ப கூட்டத்தில் வந்த இருக்கலாம். உங்களுடைய நினைவில் உங்களுடைய தகப்பனையோ தாயையோ அல்லது சகோதரர் மற்றும் சகோதரியையோ பார்த்திருக்கலாம்.
president of the Church of Jesus Christ of Latter-day Saints, close quote. At the coming of Elijah, not only was power given to the priesthood, but also hearts were to be turned. Quote,
the Spirit. அவர்கள் பல இடங்களில் இருக்கலாம், ஆனால் அவர்களுடன் நீங்கள் பிணைந்து இருக்கலாம். இது அத்தனையும் முத்திரை சக்தியால்தான் முடியும். இதை குருத்துவ அதிகாரம் பெற்றுள்ள ஒருவரால் தான் செய்ய முடியும்.
Belonging to the kingdom of God, even unto the turning of the hearts of the fathers unto the children, and the hearts of the children unto the fathers, even those who are in heaven, close quote. That feeling of his heart turning has already come to my friend and to his family. It may have come to you in this meeting. You may have seen in your mind, as I have, the face of your father or your mother. It may have been a sister or a brother. It may have been a daughter or a son. They may be in the spirit world or continents away from you.
அவர்கள் but joy came from a feeling that connections with them. இயேசு கிறிஸ்துவின் பரலோகத்திலும் இருப்பார்கள். மெல்கிசேதேக் குருத்துவ அதிகாரம் பெற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு உள்ளது. அவர்கள் குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று, இதைவிட குடும்பத்தில் வேறு எதுவும் முக்கியமானது அல்ல. கல்யாணத்தையும் முத்திரைக்கப்பட்ட கல்யாணத்தையும் நாம் மதிக்க வேண்டும். இதை எப்படி செய்வது என்பதை பரிசுத்த ஆவி நமக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டும் அல்லாமல் நமக்கு உதவி செய்கிறது. தலைவர் ஹெரோல் பில்லி நமக்கு எடுத்து கூறினார், மெல்வின் ஜே பாலட் உடைய வார்த்தைகளால் குறிப்பிட்டார், நாம் மனிதர்களை ஏமாற்றலாம், ஆனால் பரிசுத்த ஆவியை ஏமாற்ற முடியாது. நாம் பரலோக பிதாவினுடைய சக்தியால் முத்திரிக்கப்படுகிறோம். நானும் என் மனைவியும் லோகன் கோயிலில் முத்திரை பெற்ற போது எனக்கு அதை பற்றி அதிகம் புரியவில்லை. நானும் என் மனைவியும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிவு செய்தோம், நாங்கள் முடிந்தவரை அனைத்தையும் பரிசுத்த ஆவியை எங்கள் குடும்பத்தில் அழைத்து வர செய்ய வேண்டும் என்று. அந்த இளைய பருவத்தில் தலைவர் ஜோசப் ஃபீல்டிங் ஸ்மித்தின் இந்த திருக்கோயிலின் ஆலோசனை அறையில் சந்தித்தேன். அவர் என்னை பார்த்து, ஹெரோல்ட் பில்லி இந்த சபையின் தலைவராக ஜோசப் ஃபீல்டிங் ஸ்மித் இந்த சபையின் தலைவராக ஆக முடியுமா என்று கேட்டார். நான் அதற்கு அவரால் முடியும் என்று தெளிவாக கூறினேன். நான் நித்திய ஜீவம் முழுவதும் அதற்கு சந்தோஷமாக பதில் அளித்தேன். இந்த காரியத்தினால் என்னுடைய மனைவியும் நானும் இதனால் தலைவர் ஜோசப் ஃபீல்டிங் ஸ்மித் குடும்பம் ஒரு சக்தி உள்ள குடும்பமாக கூறினேன். நான் இப்போது 4 முக்கியமான காரியங்களை பற்றி உங்களுடன் விவரிக்கப் போகிறேன்.
நீங்கள் பரலோக பிதாவுடனும் இயேசு கிறிஸ்துவுடனும் இருக்க இது உதவியாக இருக்கும். முதலில் நீங்கள் சாட்சி பெற வேண்டும். கிறித்துவ அதிகாரத்தினுடைய சாவி அத்தனையும் சபையின் பெருந்தலைவருடன் இருக்கிறது என்று. இதை பற்றி நீங்கள் பிரார்த்தனை செய்து சாட்சி பெற வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, மனைவியை நீங்கள் நேசிக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசமும் இதற்கு முக்கியமானதாகும். உங்களுடைய முக்கியமான ஒரு வேலை உங்களுடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கொள்வதாகும். மூன்றாவது, குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மற்றவர்களை நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். தலைவர் இஸ்ரா டாஃப் பென்சன் கூறினார், ரட்சிப்பு குடும்பம் வேலையாகும் என்று கூறினார். அத்தனைக்கும் மேலாக குழந்தைகள் உங்களுடைய அன்பை பெற வேண்டும். அவர்கள் அதை பெற்று அதற்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும்.
Consistent care of brothers and sisters for each other.
மற்றொரு முக்கியமான விஷயம், குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் மற்ற குழந்தைகள் உங்கள் குழந்தைகளை நேசிக்க வேண்டும். நீங்கள் இதை அத்தனையும் புக் ஆஃப் மார்மன் புத்தகத்திலிருந்து படிக்கலாம். அன்பு செலுத்துவது மற்றும் சகோதர சகோதரிகள் மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துவதாகும். புக் ஆஃப் மார்மன் புத்தகத்தில் பார்க்கலாம் எப்படி குடும்ப குழப்பத்தினால் ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும் என்று. அதனால் குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் மற்றவர்களை நேசிப்பதில்லை. ஒரு நல்ல வழி தகப்பன் லீஹை நடத்திய சென்ற குடும்பம் போல நீங்கள் தினமும் உங்கள் குடும்பத்தில் பிரார்த்தனையை வளர்க்க வேண்டும். யாராவது உங்கள் குடும்பத்தில் சுயநலத்தை கருதினார்கள் என்றால் அதை அப்போதே பார்த்து அதை திருத்துங்கள். அதே உங்களுடைய வேலையாகும். நான்காம் காரியம், உங்கள் குடும்பத்தில் ஒழுக்கம் தேவை. ஒழுக்கமே கடவுளுடைய நித்திய காரியமாகும். நீங்கள் அன்பாகவும் நல்ல அருமையான நபராகவும் ஆசாரியத்துவத்தின் எடுத்துக்காட்டாகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். யாராவது உங்கள் குடும்பத்தில் தவறு செய்தார்கள் என்றால் அவர்களை அன்புடன் திருத்த வேண்டும். பரிசுத்த ஆவியின் உதவியால் நீங்கள் அதை செய்ய வேண்டும். நீங்கள் அவர்களை உங்களுடைய குடும்பத்தின் நண்பர்களாக மாற்ற வேண்டும். எல்லா தகப்பன் ஜயனில் உள்ள தகப்பனுக்கும் ஒரு உண்மை ஒரு சத்தியம் கொடுக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவி உங்களுடன் எப்போதும் இருக்கும் என்று. இதே நம்மளுடைய கோட்பாடுகளாகும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். இதை எத்தனையும் செய்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியை உங்கள் குடும்பத்தில் வரவழைக்க முயலுங்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர். தாமஸ் எஸ் மான்சன் நம்மை இந்த நாட்களில் எடுத்து செல்கிறார், வழி நடத்தி செல்கிறார். அவரிடமே எல்லா சாவிகளும் இருக்கிறது. அவரை நான் நேசிக்கிறேன். அவரை இதை அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.
ஆசரித்த கூட்ட பாடற்குழுவிற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். நாம் தலைவர் மான்சன் இடம் கேட்பதற்கு ஆசிரியப்பட்டிருக்கின்றோம். அவரை தொடர்ந்து பாடற்குழு டியர் டு த ஹார்ட் ஆஃப் த ஷெப்பர்ட் என்ற பாடலை பாடுவார்கள். பின் போதகர் லாரி ஆல் லாரன்ஸ் எழுபதினார் நமக்கு ஜெபிப்பார். என் அருமையான சகோதரிகளே, உங்களை திரும்பவும் சந்திப்பது எவ்வளவு நன்மையாக இருக்கிறது. நான் ஆசாரிய உத்தவத்தின் கூட்டத்திற்கு வரும்போதெல்லாம் நமக்கு தேவனின் பேர் பெற்ற தலைவர்கள் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவது சிந்தித்து செய்கிறது. அநேகர் அவர்களுடைய நித்திய வரத்தையும் மற்றும் திறமிக்க அறிவும் அன்பான இதயத்தோடு நமக்கு ஊக்கமாக வழிகாட்டி கற்பித்தார்கள். இந்த இரவு ஆசாரிய உத்தவத்தை பற்றி நான் உங்களிடம் பேச போகிறேன். ஜோசப் ஸ்மித்திடம் இருந்து வருகிறது. அவர் கூறினார், ஆசாரிய உத்தவம் நித்திய கொள்கை. அது தேவனோடு எப்பொழுதும் இருந்தது. எக்காலத்திலும் அதற்கு தோற்றமும் முடிவும் இல்லாமல் இருந்தது. தலைவர் வில்ஃபர்ட் வுட் இருந்து கற்பிக்கிறோம், பரிசுத்த ஆசாரியத்துவம் அது தேவியிடம் செய்தி தொடர்பு கொள்ள வகை மற்றும் பூமியின் மேல் இருக்கும் மனிதனை செயல் தொடர்பு வைக்க பொருட்டு. பரலோக தூதர்கள் பூமிக்கு வந்து சந்தித்த மனிதர்கள் இந்த மரியாதை உடைய ஆசீர்வத்தை பெற்றிருந்தார்கள். அதன் மூலம் படித்தான் தேவன் மனித குலத்துக்கு எல்லாம் காரியம் செய்ய முடிந்தது. அவர்களை மீட்பவும் பட்டது. தலைவர் ஜோசப் எப் ஸ்மித் விவரித்தார், ஆசாரி உத்தவம் தேவனுடைய சக்தி. பிதா குமரனும் மற்றும் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மனிதனுக்கு பூமியில் செயல்படுத்த மனித குழந்தைக்கு மீட்க ஒப்பட செய்தது. அது அதிகாரம் மேற்கொள்ளாமல் இறங்க போனவர்களுடன் இருந்து கடன் வாங்காமல், ஆனால் இது நமக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாமல்ல தேவனிடமிருந்து வழி நடத்தப்படுகிறது. கடைசியாக தலைவர் ஜான் டெய்லரிடம் இருந்து, ஆசாரிய உத்தரவாதத்தை என்றால் என்ன? அது தேவனுடைய ஆட்சி. பூமியில் அல்லது பரலோகத்திலும் சரி, அது சக்தியுடன் அல்லது கொள்கையின்படி பூமியில் மற்றும் பரலோகத்தில் ஆட்சிப்படுகிறது. அதனுடைய சக்தியின் மூலம் எல்லா காரியங்களும் ஆதிக்கப்படுகிறது. எல்லாமே பாதுகாத்துக் கொள்கிறது. எல்லாத்துமே அதிகாரப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசாரிய உத்தவம் பூமியில் இருக்கும் போது ஆசாரிய உத்தவத்தை ஸ்லாக்கியம். ஆசாரிய உத்தியம் அது மிக்க வரம் மட்டுமல்ல, அது சேவை செய்ய பொறுப்பு. மற்றவர்களை உயர்த்தவும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மூலம் பொறுப்பு மற்றும் கடமைகளும் வருகிறது. கடமை என்ன பெயர் பெற்ற வார்த்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். கடந்த 72 வருடங்களாக நான் ஆசிரிய உத்தவ கூட்டத்தை பங்கேற்று வருகிறேன். நான் 12 வயது உதவிக்காரனாக இருந்த பொழுது வரை நேரம் நடந்து செல்கிறது. கடுமை கரைந்து போவதில்லை, குழப்பங்கள் வந்து போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய ஆத்மாவின் போர் குறையாமல் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆசிரிய உத்தவுக்கு தேவனிடம் இருந்து சுத்தமான வார்த்தை, எல்லோருக்கும் கடமைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாம் உறுதியோடு அதன்படி செய்யுங்கள். ஆதாமிடம் இருந்து நோவா, அபிராம் இருந்து மோசே, சாமுவேலிலிருந்து தாவீதுக்கு கடமைகளை அழைப்பு வந்தது. அது தீர்க்கதரிசி ஜெபம் மற்றும் ஒவ்வொரு தொடர்ந்தவர்களுக்கும் வந்தது. சிறுவன் நெப்பி அவனுடைய தந்தை மூலம் கடமை அழைப்பு வந்தது. ஜெருசலம் திரும்பச் சென்று அவர்களுடைய சகோதரர்கள் இருந்து பித்திலை தடைகளை கொண்டு வர நெபியிடம் சகோதரர்கள் முறுமுறுத்தார்கள். அது நெபியின் கடுமையான வேலை என்று நெபியிடம் பதிலளித்தார்கள். அதே போல் அழைப்புக்கு நமக்கு வந்தால் நாம் என்ன பதில் அளிப்போம்? நாம் முறுமுறுப்போமா? லெமியன் மற்றும் லெமியும் போல் இது ரொம்ப கடுமையானவை என்று சொல்வோமா? அல்லது நெபியை போல் நாம் போகுவேன், நாங்கள் கீழ்ப்படைந்து சேவை செய்ய சித்தமுள்ளவர்களாக இருப்போம். சில சமயங்களில் தேவனுடைய ஞானம் முட்டாள் போல் காணப்படும் அல்லது கடுமையாக தோன்றும். ஆனால் ஒரு மிக்க பெரிய விலை வாய்ந்த பாடம் இதில் உலகத்தில் நாம் கற்றுக்கொள்வது, தேவன் பேசும் போது மனிதன் கீழ்ப்படைந்தவன் படிந்தால் அந்த மனிதன் எப்பொழுதும் சரியாக இருப்பான். நான் கடமையின் வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுது, நான் கடமையை செய்யும் பொழுது நாம் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையை உயர்த்தப்படுகிறது. ஒரு மிக பேர் பெற்ற கவியின் வார்த்தையை நினைக்கிறேன். நான் படுத்திருக்க போது கனவு கண்டேன், உங்களை ஆனந்தமாக ஆக்கிறது. நான் எழுந்தேன், பார்த்தேன், வாழ்க்கை கடமை என்று. நான் செய்யும் போது மற்றும் கவனித்தேன், கடமை ஆனந்தமாக இருந்தது. மற்ற விதமாக சொன்னார், எனக்கு இன்பம் என்னவென்று தெரியும், அதை நான் நல்ல செயல்களில் செய்திருக்கிறேன். நாம் கடமைகளை மற்றும் ஆசீர்வாதத்தின் பயிற்சிகளில் நாம் செய்தால் அதன் உண்மையான ஆனந்தமும் கிடைக்கும். நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தோம் என்று சமாதானம் பெறலாம். நாம் ஆசிரிய உத்தவத்தில் தனிப்பட்ட கடமைகளை கற்று இருக்கலாம். அது அரோனியா அல்லது மெல்கேசிதிக் ஆசிரிய உத்தியம் இருந்தாலும் சரி, நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், அதன் கடமைகளை உங்களை எல்லாம் வல்லமையினால் செய்து முடியுங்கள். அதை செய்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் சுத்தமான கைகளோடு ஆயத்தமாயிருந்து பரலோக பிதாவிடம் இருந்து அவர்கள் பெறும் காரியங்களை பெறும்படி நாம் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் ஆசாரி உத்தவத்தின் சக்தியை இழந்துவிடுவோமா? நாம் எப்பொழுதும் தகுதியுடையவர்களாக இருந்து செய்வோம். தலைவர் ஆல்பர்ட் பீலி ஒரு மிக்க உயர்ந்த போதகர். அவர் கூறினார், எப்பொழுது ஒருவன் ஆசாரி உத்தவத்தை பெற்றானோ அவன் தேவனுடைய முகவர் ஆகுவான், அவன் தேவனுடைய வேலையில் அழைக்கப்பட்டான் என்று நினைக்க வேண்டும். 1944 இரண்டாம் உலக போரில் நடந்த ஒரு அனுபவம், அது ஆசிரிய உத்தவத்தின் அனுபவம். அது மாசால் என்ற இடத்தில் நடந்தது. அமெரிக்காவுக்கும் அவாயிடை நடந்தது. அமெரிக்காவை கப்பற்படியே சார்ந்தவர்களுடைய அனுபவம். பத்திரிகையாளர் இந்த சம்பவத்தை வெளிப்படுத்தினார். அவர் சபை அங்கத்தினர் அல்ல. அவர் அவாயில் பத்திரிகையில் வேலை செய்து வந்தார். 1944 பத்திரிகையில் இந்த கீழ்வரம் அனுபவத்தை எழுதினார். அவர் மற்றொரு பத்திரிகையாரோடு கப்பற்படையார் பின்பக்கமாக இருந்தார்கள். அவர்கள் முன் செல்லும் போது அவர்கள் ஒரு இளம் கப்பற்படை ஒருவன் தண்ணீரில் முகத்தை முழுங்கி மெதுக்கிக் கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். அவன் அதிகமாக காயம்பட்டுள்ளவராக கண்டான். பின் மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது வீரர் அவனை நோக்கி சென்றதை பார்த்தார்கள். இரண்டாவது கப்பற்படையாரும் அதிகமாக காயம் அடைந்தப்பட்டு ஒரு கை கீழே விழுந்து இருந்தாலும் முகத்தை தூக்க தொடங்கினான். அவன் குறைந்த சத்தத்தோடு உதவிக்கு கதறினான். பின் பத்திரிகையாளர் எழுதினார், நான் கண்டேன், நான் எப்பொழுதும் பார்க்கவில்லை. இந்த பையன் அதிகமாக காயம்பட்டிருந்தாலும் என்னுடைய உயிரில்லாத உடலை கரைக்கு கொண்டு வந்தான். அவனுடைய நண்பனின் தலையை முட்டி மேல் வைத்து அது என்ன ஒரு விதமான சித்திரம். இந்த இரண்டு காயம்பட்டவர்கள் இருவரும் சுத்தமாக அழகாக இருந்தார்கள். அந்த கடினமான நேரத்தில் ஒருவன் தலையை வணங்கி அவன் கடினமாக கூறினான், நான் கட்டளையிடுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசாரிய உத்தவத்தின் சக்தினால் நீ உயிரோடு இருக்க உனக்கு சிகிச்சை வரும் வரை. பின் பத்திரிகையாளர் இப்படி முடித்தார். நாம் மூன்று பேரும் மருத்துவ சாலையில் நின்று கொண்டிருந்தோம். அப்பொழுது மருத்துவர் எப்படி இவர்கள் ஜீவிக்கிறார்கள் என்று கேட்டால், ஆனால் எனக்கு தெரியும் என்று கூறினான். அற்புதங்கள் எல்லா இடத்திலும் காணலாம். இப்பொழுது ஆசீர்வத்துவத்தை புரிந்து கொள்கிறீர்களோ, அதன் சக்தியை சரியான முறையில் மதிக்கும் போது நம்பிக்கை ஆண் நம்பிக்கை நம்பிக்கையாக மாறுவது, மற்றவர்கள் சேவை செய்ய முயற்சி, அப்பொழுது தேவனுடைய சக்தியை பெற முடியும். ஆசிரிய உத்தவனத்தில் பெற்று இருப்பவர்களுக்கு கடுமையான அழைப்பு மெதுவாக வரும். அந்த பணி ஏற்றுக்கொள்வோம். தலைவர் ஜார்ஜ் ஆல்பர்ட் ஸ்மித் உரையாற்றினார். முதலாவதாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அதை புரிந்து பரிசுத்த ஆசிரிய உத்தவத்தின் சக்தியை மற்றும் பலத்தினியின் மூலமாக அழைப்பை மேன்மைப்படுத்தி மக்கள் முன்னால் நடந்தினால் அவர்கள் உங்களை மகிழ்ச்சியோடு பின்வாருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு ஒரு ஆத்மாவை காப்பாற்றியது. 1950 நான் ஐயராக இருந்த பொறுப்புகள் அதிகம். என்னால் முடிந்த அளவுக்கு நான் நன்றாக செய்தேன். அமெரிக்கா போரில் இருந்து சபை தலைவரிடமிருந்து உத்தரவு வந்திருந்தது. சபை பத்திரிகைகளை சபையிற்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு சொந்த பத்திரிகை எழுதி அனுப்ப வேண்டும் என்று எங்களுக்கு சபையில் 23 பேர்கள் போரில் இருந்தார்கள். என் கடமைப்படி ஒவ்வொரு மாதமும் நான் அவர்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன். இன்னும் அவர்களிடம் இருந்து வந்த பதில்களை என்னிடம் உண்டு. அதை படிக்கும் போதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் வரும். அந்த சிப்பாய்களின் எப்படி சுயேட்சையில் ஜீவித்தார்களோ அவர்களை குடும்பத்தில் விசுவாசத்தை
குறித்து amended my letters, and the responses received. Tears come easily when these letters are reread. It is a joy to learn again of a soldier's pledge to live the gospel, a sailor's decision to keep faith with his family. One evening I handed to a...
ஒரு கால நேரத்தில் நான் 23 கடிதங்களை சபையில் ஒரு சகோதரியிடம் கொடுத்து அதை தபாலில் அனுப்ப சொன்னேன். அவள் என்னை சிரிப்போடன் பார்த்து, உங்களுக்கு பின்வாங்க மனம் இல்லையா என்றாள். சகோதரர் பிரைசன் இவருக்கு கடிதம், அவருக்கு 17 கடிதம் எழுதியும் ஒரு பதிலும் வரவில்லை. நான் பதிலளித்தேன், இந்த மாதம் வரும் என்று நான் சொன்னபடியே அதே மாதத்தில் அவனிடமிருந்து பதில் வந்தது. முதல் தடவை அவன் அந்த கடிதத்துக்கு பதிலளித்தான். அவன் தூரமாக தனியாக இருந்தபடியால் அவன் எழுத முடியவில்லை. அன்பான ஐயரே, நான் அதிகமாக கடிதம் எழுவதில்லை. அவன் கடிதமும் முன் தொடரும். சபை பத்திரிகைகளுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக உங்கள் சொந்த கடிதத்துக்கு நன்றி. நான் ஆரோனிய ஆசீர்வாதத்துடன் பெற்றிருக்கிறேன். என் ஆத்மா முழுமையாக இருக்க நான் ஆனந்தமாக இருக்கிறேன். சகோதரர் பிரைசன் ஆயிரோடு அதிக ஆனந்தமாக இருந்தனான். அதை நான் அன்று அறிந்தேன். உங்கள் கடமைகளை நீங்கள் செய்யுங்கள், மற்றது கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நான் சால்ட் லேக் காட்னூட் ஸ்டேக் ஜேம்ஸ் ஃபாஸ் தலைவராக இருந்தபோது நான் இந்த கதையை கதையை பகிர்ந்து கொண்டேன். கூட்டம் முடிந்த பின் ஒருவன் என் முன் வந்து என் கைகளை குலுக்கி, மான்சன் ஐயரே, என்னை உங்களுக்கு தெரியுமா?
என்று
உணர்ந்தேன். சகோதரன் பிரான்சன் என்று நான் எப்படி இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று சபையில் கேட்டேன். அவர் பதிலளித்தார், நான் நன்றாக இருக்கிறேன். நான் போதகர் குழுவின் தலைமையில் சேவை செய்கிறேன். நீங்கள் அனுப்பிய சொந்த கடிதத்திற்கு ரொம்ப நன்றி. அதை நான் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். சகோதரர்களே, இந்த உலகம் உதவி நாடுகிறது. நாம் எல்லாம் செய்ய முடிவதை செய்ய வேண்டும். தலைவர் ஜான் டெய்லர் கூறியதை நினைவு கூறுங்கள், நீங்கள் உங்கள் அழைப்புகளை மிகைப்படுத்தாமல் இருந்தால் தேவனுக்கு நாம் பொறுப்பை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எக்காலத்திலும் எக்காலத்து ஆசீர்வாதங்களை நாம் நம்மை காற்றிருக்கும் ஆசீர்வத்துவ சேவையின் நாடகத்தில் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கெடுப்பவர்களாக இருக்க வேண்டும்.
Be not spectators, but participants on the stage of priesthood service. Let us hearken.
திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். நாம் சேவை செய்ய தகுதி உடையவர்களாகவும் சித்தம் உள்ளவர்களாக இருக்கவும். நாம் செய்ய கடமைகளே நம்முடைய கர்த்தரை பின்பற்றுவோம். நாம் இயேசுவின் மத்தியில் வாழ நடந்தால் நமது கடமை கண்டுபிடிப்போம். அவர் போல் போதகர் யாரும் இல்லை. அவர் தேவனுடைய திருக்குமாரன் என்றும் மீட்பர், இரட்சகர். அவருக்கு வந்த பொழுது அவர் தந்தையே, தாங்கள் சித்தம்படி நடக்கட்டும் என்று சொன்னார்.
He answered, Father, thy will be done, and the glory be thine forever. May each of us
நாம் ஒவ்வொருவரும் அதே போல் நாம் செய்வர்களாக இருப்போமா? அவருடைய பரிசுத்த நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தினால், ஆமேன்.
Father in heaven,
we're
so thankful for the opportunity we've had to be a part of this gathering of the priesthood holders from throughout the world.
நாங்கள் மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். இந்த குடும்ப கூட்டத்தில் இருப்பதற்காக நாங்கள் பெருந்தலைவர் தாமஸ் எஸ் மான்சனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். அவர் எங்களுக்கு நன்ற எடுத்துக்காட்டாக இருக்கிறார்.
Counselors in the first presidency and for the quorum of the 12 apostles.
நாங்கள் 12 குடும்பத்தினருக்கும் முதலாம் தலைவர்களுக்கும் எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு கொடுத்த எல்லா கட்டுரைகளையும் நாங்கள் எடுத்து செல்ல உதவி செய்யுங்கள். நாங்கள் இங்கிருந்து போகும்போது இது அத்தனையும் செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் எங்களுடைய குருத்துவதிகார காரியங்களை செய்ய உதவி செய்யுங்கள்.
நாங்கள்
ஆர்வத்துடன் இந்த வேலையில் ஈடுபட வேண்டும் என்றும் இந்த சபையை விட்டு வெளியே இருப்பவர்களை பின்பற்றி கொண்டு வர வேண்டும் என்றும் இது அத்தனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறோம். ஆமென்.